செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம் செவிகளுக்கு விருந்தாக உங்கள் வாசல் வந்தடைகிறது.
காலை வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த காலை பொழுதனில் உங்களை எல்லாம் முத்தமிழ் சங்கத்தின் ஓனலி வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக திருக்குறளும் அதன் விளக்கமும். நட்பு அதிகாரத்திலிருந்து வரும் முதல் குறள், முகநக நட்பது நட்பன்று நெஞ்சக்கு அகநக நட்பது நட்பு. நம் எல்லோருக்கும் தெரிந்த, மிகவும் தெரிந்த இந்த திருக்குறளுக்கு விளக்கமானது, அகம் மலராமல் முகம் மட்டும் மலரும்படி ஒப்புக்காக நட்பு செய்வது என்பது உண்மையான நட்பு ஆகாது. அகமும் முகமும் மலரும்படி உள்ளன்போடு நெஞ்சார நட்பு செய்வதே உண்மையான நட்பாகும் என்கின்றார் திருவள்ளுவர். இதே அதிகாரத்துல அடுத்த குறள், அழிவினை நீக்கி ஆறு உய்து அழிவின் கண் அல்லல் உய்ப்பதாம் நட்பு. அழிவு தருகின்ற தீய வழிகளிலிருந்து தன் நண்பனை அகற்றி அவனை நல்ல நெறியில் இயங்கும்படி செய்து கேடு ஒரு காலத்தில் அவன் உடனிருந்து அவனது துன்பத்தை தானும் நுகர்வதே ஒருவனின் கொள்ளக்கூடிய நட்புக்கு சிறந்த தன்மையாகும் என்கின்றார் திருவள்ளுவர்.
தெரிந்த பாடல் தெரியாத தகவல். சனிக்கிழமை காலையில காஃபியோட இந்த பாடல் எவ்வளவு சுகமா இருக்கும் தெரியுமா? நீங்க ரசிச்சு பாக்கலாமா? பாட்டு என்னன்னு கண்டுபிடிக்கிறீங்களான்னு பாப்பமா? பாடல் ஆரம்பத்துல பி சுஷீலா அம்மாவுடைய சுப்பிரபாதம் போல ஒரு விருத்தத்தோட இந்த பாடல் தொடங்கும். அதுக்கு ரொம்ப ரொம்ப வித்தியாசமா பாடல் முழுவதும் மோட்டிவேஷனல் குவாட்ஸா அள்ளி தெளிப்பாரு எஸ்பிபி அவர்கள். இந்த படத்தை இயக்கியவர் இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் அவர்கள். இந்த பாடலுக்கு வரிகள் எழுதியது வைரமுத்து அவர்கள். பாடலுக்கு இசையமைத்தவர் ஆஸ்கர் நாயகன், ஏ ஆர் ரகுமான். கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆமா, டூயட் படத்திலிருந்து மெட்டு போடுன்ற பாட்டு. ஒரு அம்மா அந்த வீட்டுல ரொம்ப நல்லா பாடுனாங்கன்னு வைங்களேன், பாடல் மட்டும் இல்ல அம்மாட்ட என்னென்ன சிறந்த குணங்கள் இருக்கோ அவ்வளவும் பிள்ளைங்களுக்கு அப்படியே வரும்ன்றத இந்த பாடல்ல அவ்வளவு அழகா கடத்தியிருப்பாரு ரசிகர்களுக்கு. ஆனந்த பைரவி ராகத்துல இந்த பாடல் மெட்டு போடு அமைந்திருக்கும். ஆரம்பத்துல ஆரம்பிச்ச ஒரு சுப்பிரபாதம் போல வரக்கூடிய அற்புதமான விருத்தத்துக்கு அப்படி தேனினும் இனிமையா பி சுஷீலா அம்மா பாடியிருப்பாங்க. பாடல் முழுவதுமே எஸ்பிபியினுடைய ராஜ்யம்தான். தன்னம்பிக்கை கருத்துகள்னு சொல்லலாமா இல்ல நம்பிக்கை கருத்துகள்னு சொல்லலாமான்னு தெரியல. அந்த அளவுக்கு பாடல் முழுவதும் விரவி நிற்கக்கூடிய தன்னம்பிக்கை கருத்துக்களை ரொம்ப அழகா எஸ்பிபி பாடியிருப்பாரு. அண்ணனும் தம்பியும் பாடக்கூடிய பாடல் இது. இது ரெண்டு பேருக்கும் ஒரு நூலிலே அளவு வித்தியாசம் காமிச்சிருப்பாரு பாட்டுல. அண்ணன் பாடும்போது கொஞ்சம் அடி வயிற்றுல இருந்தும், தம்பி பாடும்போதும் தொண்டையில இருந்தும். அடுத்தது முக்கியமா இந்த பாடல் மட்டும் இல்ல, இந்த படம் முழுவதும் டிராவல் பண்றவரு கதிரி கோபால்நாத் சாக்ஸபோன். படம் முழுசுமே சாக்ஸபோன் இசையால நிரம்பி இருக்கும். கேட்கலாமா? மெட்டு போடு ரசிங்க காஃபியோட. உணர்விக்கும் நன்மை தூய உருப்பளிந்து போல் வாழ்யன் உள்ளத்தினுள்ளே இருப்பள்ளிங்கு வாராது இடர்.
தன்னன்னா தர தன்ன 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 தங்கமே தமிழுக்கில்லை தட்டுப்பாடு ஒரு சரக்கிருக்குது முறுக்கிருக்குது மெட்டுப்போடு எத்தனை சபைகள் கண்டோம் எத்தனை எத்தனை பகையும் கண்டோம் அத்தனையும் சூடங்காட்டி சுட்டு போடு மெட்டு போடு மெட்டு போடு என் தாய் கொடுத்த தமிழுக்கில்லை தட்டுப்பாடு மெட்டு போடு மெட்டு போடு அட கடலுக்குண்டு கற்பனைக்கில்லை கட்டுப்பாடு தங்கமே தமிழுக்கில்லை தட்டுப்பாடு ஒரு சரக்கிருக்குது முறுக்கிருக்குது மெட்டு போடு எத்தனை சபைகள் கண்டோம் எத்தனை எத்தனை பகையும் கண்டோம் அத்தனையும் சூடங்காட்டி சுட்டு போடு மெட்டு போடு மெட்டு போடு என் தாய் கொடுத்த தமிழுக்கில்லை தட்டுப்பாடு மெட்டு போடு மெட்டு போடு அட கடலு கொண்டு கற்பனைக்கில்லை கட்டுப்பாடு மக்கள் பாட்டு தன்மான பாட்டு இது போராடும் உங்கள் வாழ்க்கை பாட்டு கல்லூரி பெண்கள் பாடும் கன்னி பாட்டு சபைகளை வென்று வரும் சபதம் போட்டு நாம் கட்டும் பாட்டு ஈரம் தட்டும் பாட்டு கட்டி செந்தேனாய் நெஞ்சில் சொட்டும் பாட்டு தாய் மாலை போல் ரத்தத்தில் ஒட்டும் பாட்டு தமிழ் மக்கள் வீட்டை சென்று தட்டும் பாட்டு மெட்டு போடு மெட்டு போடு என் தாய் கொடுத்த தமிழுக்கில்லை தட்டுப்பாடு மெட்டு போடு மெட்டு போடு அட கடலுக்குண்டு கற்பனைக்கில்லை கட்டுப்பாடு கண்ணீர் வேண்டாம் ஒரு கவிதை செய்க எங்கள் கானங்கள் கேட்டு காதல் செய்க நம் மண்ணுக்கும் விண்ணுக்கும் பாலம் செய்க நலம் பெற வேண்டும் என்றால் நன்மை செய்க நம் பூமி மேலே புது பார்வை கொள்க நம் இயற்கை மேல் இன்னும் இச்சை கொள்க கொஞ்சம் நிலவுக்கு நேரம் வைத்து தூக்கம் கொள்க பாறைக்குள் வேறை போலே வெற்றி கொள்க மெட்டு போடு மெட்டு போடு என் தாய் கொடுத்த தமிழுக்கில்லை தட்டுப்பாடு மெட்டு போடு மெட்டு போடு அட கடலுக்குண்டு கற்பனைக்கில்லை கட்டுப்பாடு தங்கமே தமிழுக்கில்லை தட்டுப்பாடு ஒரு சரக்கிருக்குது முறுக்கிருக்குது மெட்டு போடு எத்தனை சபைகள் கண்டும் எத்தனை எத்தனை பகையும் கண்டும் அத்தனையும் சூடம் காட்டி சுட்டு போடு விட்டு போடு விட்டு போடு என் தாய் கொடுத்த தமிழுக்கில்லை தட்டுப்பாடு விட்டு போடு விட்டு போடு அடக்கடலுக்குண்டு கற்பனைக்கில்லை கட்டுப்பாடு சனி ரப பாப்ப மகரி கரி நீ சமச ப சனி ப மகரி சார் சகரி கமனி பம கம பசனி ரம ப சமகரி நீ சார் கம பம ப
கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் நினைவு தினம். நம்மள எத்தனை பேரு கல்கியினுடைய நகைச்சுவையை பத்தி தெரியும். அவருடைய சிறுகதைகள் 100க்கு 90 சிறுகதைகள் நகைச்சுவை ததும்ப ததும்ப எழுதியிருப்பாரு. அவருடைய சிறுகதைகள் மட்டுமே 100 தொகுதிகளாக வெளிவந்திருக்கு. அந்த அளவுக்கு எக்கச்சக்கமான சிறுகதைகள் எழுதியிருக்கார். பொதுவா நம்மளுக்கு கல்கியின் உடனே ஞாபகத்துல வரக்கூடியது பொன்னியின் செல்வனம், சிவகாமியின் சபதம், இந்த மாதிரியான வரலாற்று புதினங்கள் தான். அந்த வரலாற்று புதினங்களில் கூட கண்டிப்பாக ஒன்றிலிருந்து சில கதாபாத்திரங்கள் நகைச்சுவை ததும்புற மாதிரி ஆழ்வார்க்கடியான் மாதிரியான கதாபாத்திரங்களை அவர் உருவாக்க தவறுவதில்லை. நகைச்சுவை அவரோட பிறந்த குணமும் கூட. ஆனால் இன்னைக்கு நான் சொல்ல போகிறது கல்கியை பற்றி அல்ல, கல்கியினுடைய பேத்தி, மகள்வழி பேத்தி சீதா ரவியை பற்றி தான். பொதுவாக நம்ம இந்த ஆளுமைகளை பற்றியே பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களுடைய வழி தோன்றல்கள் எப்படி இருப்பாங்க, எப்படி இருக்காங்க அப்படின்ற ஒரு சின்ன எதிர்பார்ப்பு தான். அந்த வகையில் அவங்களுடைய மகள்வழி பேத்தி சீதா ரவி. சீதா ரவி கிட்ட பிடிச்ச விஷயம் என்னென்னா எத்திக்ஸ், பத்திரிகை தர்மம். அவங்க கல்கிக்கு அப்புறமா அந்த கல்கி பத்திரிகையை தொடர்ந்து நடத்திக்கிட்டு வந்தாங்க. அந்த பத்திரிகை தர்மத்திலேருந்து கொஞ்சம் கூட விட்டு கொடுக்க மாட்டாங்க. மற்ற பத்திரிகையிலெல்லாம் தாராளமாக பெண்களை வரையக்கூடிய ஜெயராஜ், மாருதி போன்ற ஓவியர்கள் கூட கல்கிக்கு வரையும் போது கொஞ்சம் கட்டுப்பாடாக தான் வரைஞ்சி கொடுப்பாங்க. குமுதம் விகடனுக்கு வரைகிறது போல கவர்ச்சியான ஓவியங்களை கல்கிக்கு வரைய முடியாது. அப்படி வரைஞ்சா அதை பிரசுரிக்க மாட்டாங்க. காரணம் சீதா ரவி அவர்களின் எத்திக்ஸ் தான். தன்னோட தாத்தா அமரர் கல்கி சொல்லிக் கொடுத்த கட்டி காத்த கண்ணியத்தையும் கட்டுப்பாட்டையும் கல்கி பத்திரிகையின் ஒவ்வொரு பக்கத்திலும் கடைபிடித்தார் சீதா ரவி. மற்ற பத்திரிகைகள் வாசகர்களை ஈர்ப்பதற்காகவும் விற்பனையை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் கொஞ்சம் கீழே இறங்கி வந்த போதிலும் கல்கி ஒருபோதும் தன் தரத்தில் காம்ப்ரமைஸ் செய்து கொண்டதில்லை. அதனுடைய பலன் சர்க்குலேஷன் சரிவு. இந்த நிலவரத்தை நன்கு தெரிஞ்சு வச்சிருந்தார் சீதா ரவி. ஆனாலும் எந்த காரணத்தை கொண்டும் தனது எத்திக்ஸை கைவிடக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார். சர்க்குலேஷன் சரிவின் காரணமாக அச்சிடப்படுகின்ற பிரதிகள் நிறுத்தப்படுகின்றன. ஆன்லைன்ல மட்டும்தான் கல்கின்னு கேள்விப்படுறோம். மனம் கொஞ்சம் சங்கடப்படத்தான் செய்யுது. ஆனால் பொன்னியின் செல்வன் திரைப்படம் வெளிவந்த சமயத்துல ஒரு செய்தியை படித்தேன். சர்ப்ரைஸ், சந்தோஷம். கல்கி அறக்கட்டளைக்கு 1 கோடி ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள் பொன்னியின் செல்வன் படக்குழுவினர். கல்கியின் படைப்புகள் எப்போதோ நாட்டுடமே ஆக்கப்பட்டு விட்டன. பொன்னியின் செல்வன் கதைக்காக பணம் கொடுக்க வேண்டும் என்ற கட்டாயம் எதுவும் இல்லை. ஆனாலும் கொடுத்திருக்கிறார்கள். இதற்கு காரணம் அறம் அல்லது தார்மீகம். அந்த சமயத்தில் சீதார வீட்டை ஒரு பேட்டியை தற்செயலாக பார்க்க முடிந்தது. இப்போ 1 கோடி ரூபாய் கிடச்சிருக்கே, மீண்டும் கல்கியை அச்சு வடிவத்தில் கொண்டு வருவீங்களா? இல்லை, இது கல்கி குடும்பத்துக்கோ பத்திரிகைக்கோ கொடுக்கப்பட்ட பணம் இல்லை, கல்கி அறக்கட்டளைக்கு கொடுக்கப்பட்ட பணம். இதை கல்வி மற்றும் அறக்கட்டளை சேவைகளுக்கு மட்டும்தான் பயன்படுத்துவோம். இப்படி சொல்லிவிட்டு மெல்ல புன்னகைத்தார் சீதாரவி. அந்த புன்னகையில் அமரர் கல்கி தெரிந்தார். அதே புன்னகை, அதே எத்திக்ஸ். தர்மமும் அறமும் தன்னை நம்பியவர்களை எப்போதும் காத்திருக்கும், எதிர்பாராத நேரத்தில் ஏதோ ஒரு வடிவத்தில் கை கொடுக்கும்.
Thank you.
கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம். இன்றைய நிகழ்ச்சியினை www.planetaudio.org/muthamilsangam என்ற இணையதளத்திலும் மீண்டும் கேட்டு மகிழலாம்.
உலக பொதுமுறையாம் திருக்குறளை அளித்திட்ட ஐயன் வள்ளுவருக்கு கன்னியாகுமரியில் வள்ளுவர் திருவள்ளுவர் சிலை அமைத்து அது கட்டி முடிக்கப்பட்டு 25 ஆண்டுகள் எட்டியிருக்கும் நிலையில் தமிழ்நாடு அரசு வெள்ளி விழாவை கொண்டாட முடிவு செய்துள்ளது. இன்றைக்கு கட்டுமானத்துறையில பல மடங்கு வளர்ச்சியை கண்டு இருக்கிறோம். கடலுக்கு நடுவல்ல, கடலுக்கு உள்ளேயே ஒரு நகரத்தை உருவாக்க முடிய ஒரு சூழ்நிலை உலக அளவுல இருக்கு. ஆனா 25 ஆண்டுகளுக்கு முன்னால ஜேசிபி, பொக்லைன் போன்ற எந்திரங்கள் போன்ற நவீன எந்திரங்கள் உதவியே இல்லாமல் 133 அடிக்கு கன்னியாகுமரி கடல் நடுவே வள்ளுவருக்கு சிலை வடிப்பது என்பது சாதாரண விஷயம் இல்லை. 1990 தொடங்கிய இந்த சிலை அமைக்கும் பணி 1999 வரை, அதாவது 9 ஆண்டுகள் நடைபெற்று 2000 ஜனவரியில் திறக்கப்பட்டது. அன்றைய மதிப்பீட்டில் இதற்கான மொத்த பட்ஜெட் 6.14 கோடி. ஒரு நாளைக்கு 150 தொழிலாளர்கள் சேர்ந்து 16 மணி நேரம் இதனுடைய கட்டுமான பணியை மேற்கொண்டார்கள். இப்படி இரவு பகலாக கட்டி முடிக்கப்பட்டு அந்த சிலைக்கு இப்பொழுது 25 ஆக இதற்கான வெள்ளி விழாவை நடத்த தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளது. இதனை அந்த காலத்துல புகழ்பெற்ற சிற்பி கணபதி ஸ்தபதி அவர்கள் தான் செய்திருந்தார்கள். அவரோட சிலை வடிப்புல உதவிகரமாக இருந்த செல்வநாதன் பல நினைவுகளை அத்தை போட்டிருக்கிறாரு ஒரு நாளிதழில். அவர் சொல்றாரு, கணபதி சபதியுடன் முன்னாள் முதல்வர் கருணாநிதிக்கு கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் பழக்கம். கணபதி சபதி முதலில் மாமல்லபுரத்துல உள்ள சிற்ப கல்லூரிக்கு முதல்வராக இருந்தார். அப்பொழுது சிலப்பதிகாரத்திற்கு உருவம் கொடுக்க கலைஞர் அவர்கள் முயற்சி எடுத்தார். பூம்புகாரில் கோட்டம் அமைத்தார்கள். இதனை கணபதி ஸ்தபதி அவர்களை வைத்துத்தான் கட்டி எழுப்பினார். அதற்கு பிறகு 70களுக்கு பின்னால் வள்ளுவர் திருவள்ளுவர் கோட்டத்தை அமைக்க இதே சிற்பியின் துணையை கொண்டுதான் உருவாக்கினார்கள். இதன் தொடர்ச்சியாக 1990 கன்னியாகுமரி கடற்கரையில் உள்ள பாறை மீது திருவள்ளுவருக்கு ஒரு சிலை அமைக்க வேண்டும் என்ற எண்ணம் கலைஞர் அவர்களுக்கு உருவானது. ஆனால் அவ்வளவு பெரிய கருங்கல் சிலையை அங்கே எப்படி உருவாக்க முடியுமா? அதற்கான கற்களை கொண்டு போக வாய்ப்பு இருக்கிறதா? எத்தனை அடி உயரத்தில் செய்ய முடியும்? அந்த பாறை தாங்குமா என பல சந்தேகங்கள் அவர் மனதிலிருந்து இருந்தது. அதை பற்றி அறிந்து கொள்ள கணபதி சபதியை அழைத்து அவர் பேசினார். அப்பொழுது நானும் உடனே இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு ஒரு செல்வநாதன் அவர்கள். அந்த சந்திப்பு முடிந்த உடனே ஒரு நாள் காலை 5 மணிக்கு கணபதி சபதி வீட்டுக்கு கலைஞர் அவர்கள் தொலைபேசி மூலம் அழைத்தார். 133 அடி உயரத்தில் சிலையை அமைக்க விரும்புவதாக சொன்னார். அது முடியுமா என்று கேட்டார். உடனே கணபதி சபதி, நான் அதை செய்து முடிக்கிறேன் என்றார். அன்றே உடனடியாக அறிவிப்பு வெளியிட்டார் கலைஞர் அவர்கள். அந்த சிலை மட்டுமே 95 அடி உயரம். அதற்கு கற்கள் தேர்வு செய்ய வேண்டும். ஒரே அளவிலான கற்கள் இல்லை, பல வடிவங்களில் கற்கள் தேவை. சிலை அமைந்துள்ள பீடம் என்பது 13 அடுக்குகளாக கட்டினோம். சிலை 21 அடுக்குகளை கொண்டது. அதற்கான வரைபடத்தை கையால் வரைந்தார். அன்று கம்ப்யூட்டர் வசதி எல்லாம் பெருசாக இல்லை. ஜேசிபி, பொக்லைன் போன்ற நவீன உபகரணங்கள் வசதிகள் என்று கிடையாது. சாதாரண சவுக்கு மற்றும் பனை மரங்களை வைத்துத்தான் சாரம் கட்டினோம். வெறும் ஒளி சுத்தியல் போன்ற உபகரணங்களை பயன்படுத்தி செய்தது ஒரு மிகப்பெரிய சவால். சிலை அமைந்துள்ள ஆதார பீடத்தை கன்னியாகுமரியிலேயே செய்தோம். சுற்றுச்சுவர் அமைவதற்கான அம்பாசமுத்திரம் பகுதியிலிருந்து கற்களை கொண்டு வந்தோம். வள்ளுவர் சிலை சென்னையில் தான் செய்தோம். வாலாஜாபாத் அருகிலுள்ள சிறுதாமூரில் இருந்து கற்களை எடுத்து வந்தோம். அந்த கற்கள் ஒவ்வொன்றும் 3 முதல் 8 டன் எடை கொண்டவை. அந்த கற்களை கன்னியாகுமரி பாறைக்கு சிறு படகுகள் மூலம் கொண்டு சென்றோம். செயின் பிளாக் மூலம் சிறுக சிறுக கற்களை கட்டுமானத்திற்கு பயன்படுத்தினோம். குமரி முனையிலிருந்து பாறையின் அளவு வெறும் 200x400 சதுர அடிதான். மிகச்சிறிய இடம். அதில் 7000 அடி எடை கொண்ட சிலையை நிறுவுவது ஒரு பெரிய சாதனை தான். மொத்தம் 3681 கற்களை கொண்டு இதை கட்டியிருக்கின்றோம். இவ்வளவு இடையை அந்த பாறை தாங்குமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம். அதற்காக துளையிட்டு அளந்தோம். பாறை கடல் ஆழத்தில் 200 அடி வரை இருப்பதை கண்டுபிடித்தோம். பின்னர் அனுமதி பெற்று பாறையை சமன்படுத்தினோம். வள்ளுவர் உடல் பகுதி விட சவாலானது தலைப்பகுதி தான். தலை மட்டும் 20 அடி. கடல் சீற்றம், புயல் போன்ற காரணங்களால் அடிக்கும் காற்றின் வேகத்தினால் தலை தனியே விழ வாய்ப்புண்டு. புயல காற்று அடித்தாலும் அதை தாங்கும்படி அதை கணக்கிட்டு வலிமையாக அதை வடிவமைத்தவர் தனபதி ஸ்தாபதி. இதனால் 2004 வந்த சுனாமி அலையின் போது ராட்சச அலைகள் சிலையை தாக்கியது. அதை தாங்கி நிற்கிறது வள்ளுவர் சிலை. சிலை உறுதியாக உள்ளது என்பதை அன்றைக்கு உலகமே உணர்ந்தது. தமிழில் கற்பிப்பவர்களுக்கு 2 பெயர் இருக்கிறது. ஒன்று ஆசிரியர், மற்றொன்று வாத்தியார். ஆசிரியர் என்பவர் கற்பித்து தருகின்றார். அதாவது என்னன்னா, ஆசு என்றால் தவறுகள், அதை திருத்தி நமக்கு கற்பித்து தருபவர் ஆசிரியர். வாத்தியார் என்பவர் மனப்பாடம் செய்வதற்கு சொல்லித் தருபவர்கள். அதாவது பொருள் சொல்லாமல் அதனுடைய மனப்பாடம் செய்து அதனை மக்கள் மனதில் ஏற்றுவதற்காக உதவி செய்பவர்கள் வாத்தியார்கள். ஆசிரியர்கள் எங்கே இருப்பார்கள், வாத்தியார்கள் எங்கே இருப்பார்கள் என்று உங்களுக்கே தெரியும். கற்க கசடர கற்பவை க கற்ற பின் நிற்க அதற்கு தக. அந்த திருக்குறள்ல கற்க கசடர, அதாவது பொருள் விளங்கி படிக்க வேண்டும் என்று திருக்குறள் சொல்கிறது. அதன்படி திருக்குறளை படிக்க வேண்டும் என்பது மனப்பாடம் செய்து திருக்குறளை கற்பது அல்ல. திருக்குறளை அதனுடைய விளக்கத்துடன் தெரிந்து கொண்டு கற்று தெளிவதே திருக்குறளுக்கு அழகாகும். கற்க கசடர என்று அவரே சொல்லியிருக்கின்றார். எனவே மனப்பாடம் செய்யாமல் அதனுடைய பொருளை விளங்கி அதனை தெரிந்தால் காலத்திற்கும் நிற்கும், அழியாது. நல்லது நேர்களே, கடந்த மாதம் நம்மை விட்டு பிரிந்த எழுத்தாளர் இந்திரா சவுந்தரராஜன் அவருடைய இறப்பை பற்றி சொல்லும் பொழுது இரவில் இயற்கை விபாதைக்காக எழுந்தார், கீழே விழுந்து இறந்தார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது போன்ற சம்பவங்கள் நிறைய நம்ம இப்ப கேள்விப்படுறோம். எப்பொழுதும் ஆரோக்கியமாக இருக்கிற ஒருவர் இரவுல திடீர்னு காலம் ஆயிடுறாங்க. நேத்து பேசிட்டு இருந்தமே நல்லதானே இருந்தாரு, எப்படி இறந்தாரு அப்படின்னு நம்ம நிறைய கேள்விப்படுறோம். வீட்டை பரிசோதிக்கவோ அல்லது சிறுநீர் கழிக்கவோ இரவில் எந்திரிக்கிற ஒரு நபர் இந்த மாதிரி திடீர்னு எந்திரிக்கிறதுனால அவங்களால நிலை தடுமாறி கீழே விழுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இது ஏன்னா அந்த நேரத்துல மூளை வந்து, அதாவது ரத்த ஓட்டம் இருக்காதான், அது மாதிரி இதயமும் பலவீனமா இருக்கும். அதை தவிர்க்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தா, இந்த ஆசைகள் இயற்கை உபாதைகள் நம்ம எழுந்திருக்கும் போது 3 நிமிடங்கள் நம்ம முக்கியமானதாக சொல்றாங்க. அதாவது இந்த 3 நிமிடங்கள் 1.5 நிமிடம் பயிற்சி செய்வது நல்லது. எழுந்ததும் 1.5 நிமிடம் படுக்கையிலே இருங்க, அடுத்த 1.5 நிமிடத்துல படுக்கையில உட்கார்ந்துக்கோங்க, உங்களுடைய கால்களை குறைத்து படுக்கையின் விளிம்புல 1.5 நிமிடம் உட்காருங்க. 3.5 நிமிடங்களுக்கு பிறகு மூளைக்கு ரத்தம் செல்ல ஆரம்பிக்கும், இதயம் பலமாகும். இது வந்து அந்த நம்ம கீழே விழற ஒரு அபாயத்தை குறைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கின்ற நேர்களே, இனி வருகின்ற ஒரு 3 வாரங்களுக்கு உங்களுடைய நேர் விருப்பமாக பாடல்களை ஒளிபரப்பலாம் அப்படின்னு நாங்க இருக்கின்றோம். இது உங்களுக்கு என்ன பாடல்கள் தெரிவாகும் அப்படின்றத ஒரு பாடலோ அல்லது ஒரு 5 பாடல்களோ செய்து நீங்கள் எங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி வச்சிங்கன்னா அந்த பாடல்களை நேர்களுக்கும் ஒளிபரப்போம், உங்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்ற ஒரு வேண்டுகோளோட உங்களுடைய பாடல்களை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன். இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடைய நிகழ்ச்சி சிறக்க உதவிய நம்முடைய அன்பு சகோதரி அன்னபூர்ணி கல்யாண சுந்தரம் அவர்களுக்கு நன்றியினை கூறி, நாம் எப்பொழுதும் பேச்சை குறைத்து செயலை ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுதே நம்முடைய வெற்றி ஆரம்பமாகிறது. தேவையற்ற விஷயங்களை சிந்தித்துக் கொண்டிருந்தால் தேவையான விஷயங்களை சிந்திக்க நேரம் இருக்காது. எனவே சிந்திக்க இயலாதவர்கள் அடுத்தவர்கள் பேச்சை நம்ப தொடங்குகிறார்கள். வார்த்தைகள் சாவிகள் போன்றவை. நீங்கள் சரியாக தேர்வு செய்தால் எந்த இதயத்தையும் திறக்கலாம், எந்த வாயையும் மூடலாம் எனும் ஸ்ரீசாமி வரிகளுடன் இந்த வார நிகழ்ச்சியை முடிக்கின்றேன். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களின் விருது விடைபெறும் நான் மணிநிலவன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போமா.
மொழியழகி திருக்குறள் இடையழகே, திருவாசக மொழியழகி சிலப்பதிகார நடையழகி, சிலப்பதிகார நடையழகி சீவக சிந்தாமணி விழியழகி மொழியழகி நடையழகி, விழியழகி மொழியழகி நடையழகி திருக்குறள் இடையழகே, திருவாசக மொழியழகி திருக்குறள் இடையழகி, திருவாசக மொழியழகி வேந்தன் தூடி வளையல் ஓசைக்காரி குறி